வணக்கம் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே.
வணக்கம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிரான ஒரு மாற்று கூட்டணியாகத்தான் தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்ற விமர்சனம் பரவலாக முன்வைக்கப்படுகின்றது. இந்த செய்தி உண்மையா?
அது உண்மையானது அல்ல என்பதை மிக ஆரம்பத்திலேயே தமிழ் மக்கள் பேரவையினுடைய இணைத்தலைவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கான ஒரு மாற்று சக்தியோ மாற்று கட்சியோ அல்ல. இது ஒரு அரசியல் கட்சியோ அல்ல. மாறாக தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கும் தமிழ் மக்கள் முக்கியமாக எதிர்நோக்கின்ற ஏனைய விஷயங்களை கையாள்வதற்குமான ஒரு அமைப்பு என்று அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே மீண்டும் மீண்டும் இது ஒரு மாற்று கட்சியா கட்சியாகத்தான் தலைவர் சேர்க்கின்றார்கள். அதனுடைய தகுதியும் கூட அது அவ்வாறானதாக இல்லை என்பதுதான்.
தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கின்ற ஒரு சூழலில் தமிழ் மக்கள் பேரவை என்ற இந்த புதிய அமைப்பு உருவாக்கப்பட வேண்டிய தேவை என்ன? யார் சொல்லி இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது?
யாரும் சொல்லவில்லை. இது தமிழ் மக்கள் சிவில் சமூகம் உருவாக்கிய ஒரு அமைப்பு. ஏனென்றால் சிவில் சமூகத்திற்கு ஒரு தமிழ் மக்களுடைய தீர்வுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. இலங்கையில் ஒரு அரசியல் சாசன மாற்றம் அல்லது ஒரு புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்க விளைகின்ற ஒரு நேரத்தில் தமிழ் மக்களினுடைய பல பிரச்சனைகளை எவ்வாறு தீர்ப்பது, அதனை எவ்வாறு அரசியல் சாசனத்தில் சேர்ப்பது என்ற பல கேள்விகள் இருந்த பொழுது சிவில் சமூகம் பலருடன் பேசியது. மத குருமார்களுடன், சிவில் சமூகத்தில் உள்ள புத்திஜீவிகளுடன், கட்சி தலைவர்களுடன் அல்லது கட்சி பிரதிநிதிகளுடன் வேறு பல தரப்புடன் பேசி ஆகவே ஒரு இடைவெளி இருக்கின்றது. ஏனென்றால் இதுவரையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய அல்லது அதில் பெரிய பாரி பெரிய அன்னம் வைக்கக்கூடிய தமிழ்த்து கட்சி என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு தீர்வு திட்டத்தை மக்கள் முன் வைக்கவில்லை. அதாவது வந்து ஒரு முழுமையான தீர்வு திட்டத்தை தேர்தலின் பொழுது ஒரு சில கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் ஒரு முழுமையான தீர்வு திட்டம் வைக்கவில்லை என்ற அடிப்படையில் ஒரு தீர்வு திட்டம் தமிழ் மக்களுக்கு தேவை என்ற அடிப்படையிலும் தான் இது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒரு வக்கியும் ஒரு இடைவெளி இருந்தது. அந்த இடைவெளி என்பது தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு முழுமையான அமைப்பு இல்லை என்ற இடைவெளி இருந்தது. ஆகவே சகலதையும் உள்ளடக்கியதாக தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய சகலதையும் உள்ளடக்கினதாக ஒரு அமைப்பு தேவை என்ற ஒரு நிலையில் இவ்வாறு அமைப்பு சிவில் சமூகத்தால் உருவாக்கப்பட்டது.
வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களை தவிர தமிழ் மக்கள் பேரவையில் அங்கம் வகிக்கின்ற எல்லோரும் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவரது இந்த கூற்று தொடர்பில் உங்களது பதில் என்ன?
அது தவறான கருத்து. ஏனென்றால் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்வது போன்று சிவில் சமூகத்தை சார்ந்தவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதில்லை, மதகுருமார்கள் தேர்தலில் போட்டியிடுவதில்லை. அதே போல இவர்கள் கூற முயற்சிப்பது இபிஆர்களை சேர்ந்த நான் கடந்த இலங்கை தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறேன். அதே போல திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தோற்கடிக்கப்பட்டிருக்கார் என்ற விஷயங்களை வைத்துக் கொண்டு மாத்திரம்தான் இவர்கள் இதனை அவ்வாறான ஒரு விமர்சனத்துக்கு உட்படுத்துகிறார்கள். ஆனால் இபிஆர்ல வந்த கட்சிக்கு பாராளுமன்றத்தில் 2 ஆசனங்கள் இருக்கின்றது, வடக்கு மாகாண சபையில் 6 ஆசனங்கள் இருக்கின்றது, கிழக்கு மாகாண சபையில் ஆசனம் இருக்கின்றது. அதே போல் உள்ளூராட்சி அமைப்புகளில் பலவில் எமது உறுப்பினர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த வகையில் ஒருவருடைய தோல்வியை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்தமான கட்சியை வந்து ஒரு தோற்ற கட்சியாக சொல்வது அறிவிலித்தனமானது. அது சரியான ஒரு கருத்து அல்ல என்பது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம் என்னவென்றால் வந்து இது நாங்கள் ஒரு தோற்று போனவர்கள் 2 பேர் சென்று உருவாக்கிய அமைப்பும் அல்ல. நாங்கள் சொன்ன மாதிரி சிவில் சமூகம் உருவாக்கிய அமைப்பு. அது கட்சி பிரதிநிதிகளாக ஆகலும் 4 கட்சிகளை சார்ந்த யூபிஆர்களை சார்ந்த ஒரு பிரதிநிதியும் குளத்தை சார்ந்த ஒரு பிரதிநிதியும் அல்லது மற்றது கஜேந்திரகுமார் அவருடைய கட்சியை சார்ந்த ஒரு பிரதிநிதியும் தமிழக கட்சியில் இருக்கக்கூடிய சித்தம்பலங்களும் இருக்கின்றார்கள். ஆகவே இது 30 பேர் கொண்ட அமைப்பில் 4 பேர் தான் கட்சி பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். இவர்களை வைத்துக் கொண்டு இவர்கள் நாங்கள் தோற்றுப்போனவருடைய கூட்டங்களை சொல்வது அது வரும் வக்கிரத்தனமான ஒரு கருத்து மாத்திரமல்ல, அது அறிவிலித்தனமான கருத்தம் கூட.
தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற நீங்கள், குறிப்பாக அதன் முக்கியஸ்தர்களில் ஒருவராக இருக்கின்ற நீங்கள் தமிழ் மக்கள் பேரவையில் இடம்பெற்றிருப்பதானது இனிமேலும் நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் சேர்ந்திருக்க விரும்பவில்லை என்பதை காட்டுவதற்கான ஒரு அடையாளமாக எடுக்கலாமோ?
நிச்சயமாக அப்படியே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது தேசிய கூட்டமைப்பின் உருவாக்கத்தில் எனக்கும் பாரிய பங்களிப்பு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் உருவாக்கிய அமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது நிச்சயமாக தேவையான ஒன்று. அது ஒரு அரசியல் கட்சி. இப்பொழுது உருவாக்கப்பட்டிருப்பது ஒரு அரசியல் கட்சி அல்ல. ஆகவே கூட்டமைப்பில் அங்கம் வகிப்பவர்கள் அவ்வாறான வங்கத்தில் அங்கம் வகிக்க கூடாது என்ற எந்த விதமான கருத்துக்களும் கிடையாது. ஆகவே அந்த வகையில் என்னை பொறுத்தவரையில் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலும் முழுமையாக அங்கம் வகிக்கின்றோம். அதே சமயம் தமிழ் மக்களுடைய இன பிரச்சனை தீர்வுக்கான ஒரு தீர்வு திட்டத்தை உருவாக்குவது, அதற்கான மக்கள் சக்தியை திரட்டுவது என்ற அடிப்படையில் சிவில் சமூகம் சேர்ந்து இயங்கக்கூடிய சூழலில் அவர்களுடன் சேர்ந்து இயங்க வேண்டும். ஆகவே ஒரு முரண்பட்ட விஷயம் அல்ல.
தேவைப்படும் பட்சத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்கள் பேரவையோடு இணைந்து செயற்பட தயாரா என்று திரு சுமந்திரன் அவர்களை கேட்டிருந்தேன். அவர் குறிப்பிட்டிருந்தார், தமிழ் மக்கள் பேரவை என்பது யார், அவர்களது உண்மை வடிவம் என்ன என்பது தெரியாத பட்சத்தில் அவர்களோடு இணைந்து செயற்படுவது தேவையற்ற விடயம் என்று சொல்லியிருந்தார். உங்களது நிலைப்பாடு என்ன? தமிழ் மக்கள் பேரவை தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைந்து செயற்படுமா?
எங்களுடைய கொள்கைகள், கோட்பாடுகள் இவற்றாக பத்திரிகை வாயிலாக நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். ஆகவே யாரும் நம்மளுடன் இணைந்து செயற்பட முடியும். அவர் அரசியல் கட்சிகளை சார்ந்தவராகவும் இருக்கலாம், அரசியல் கட்சிகளை சாராதவர்களாகவும் இருக்கலாம். ஆகவே அவர்கள் இணைந்து சேர்ந்து செயற்பட முடியும். கூட்டமைப்பு தமிழ் மக்கள் பேரவையினுடைய கொள்கைகள், கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்வதால் செய்ய முடியும். ஆகவே அந்த வகையில் அவர்கள் இணைந்து செயற்பட வேண்டும் என்றால் செயற்படலாம். அல்லது குறைந்தபட்சம் இந்த தீர்வு திட்டம் உருவாக்குவதில் அவர்கள் பங்கு பெற்ற விரும்பினாலும் கூட அவர்கள் உங்களுடன் அதை பற்றி பேசலாம், பங்கு பெற்றலாம்.
தமிழ் மக்கள் பேரவை தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றதா?
நிச்சயமாக நாங்கள் தயாராக இருக்கோம்.
இந்த வருடத்துக்குள் நிச்சயம் தீர்வை பெற்று தருவோம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுதியளித்திருக்கின்றது. அது சம்பந்தமாக நாடாளுமன்ற மட்டத்தில் சில நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த பின்னணியில் தமிழ் மக்கள் பேரவையால் முன்வைக்கப்படுகின்ற தேர்வு திட்ட யோசனைகள் எல்லாம் எப்படி, யாருக்கூடாக முன்வைக்கப்பட
போகின்றன? இது அரசாங்கத்திற்கும் கையளிக்கப்படும். அரசாங்கம் அதனை ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா, அது மக்கள் நிச்சயமா ஒரு தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்தமான கருத்தாக இருக்கும். அதே போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அது கையளிக்கப்படும். ஆகவே அவர்களும் அதனை ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்தில் அவர்கள் அதனை பாராளுமன்றத்தில் தொடர்பாகவும் பேச முடியும். சர்வதேச சமூகத்திடமும் நாங்கள் அதன் அடிப்படையில் பேச முடியும்.
இதேவேளை இன்னொரு முக்கியமான விடயம், தமிழ் மக்கள் மத்தியில் அதிகம் செல்வாக்கு இல்லாதவர்களாக கருதப்படுகின்ற கருணா அம்மான் மற்றும் டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்கள் இந்த தமிழ் மக்கள் பேரவையோடு இணைந்து கொள்ள தயாராக இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அப்படியென்றால் அவர்களும் உங்களது தமிழ் மக்கள் பேரவையோடு சேர்த்துக் கொள்ளப்பட இருக்கிறார்களா?
அவர்கள் தயாராக, பல பேரும் தயாராக இருக்கலாம். ஆனால் அரசாங்கத்துடன் இருப்பவர்கள் அத்தனை பேரை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன தேவை நிச்சயமாக இல்லை. அவ்வாறான ஒரு கோரிக்கை என்னால் முன்வைக்கப்படவும் இல்லை. ஆனால் ஒரு தவறான பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே அது வெறும் தவறான பிரச்சாரம் மாத்திரம்தான்.
இறுதியாக ஒரு கேள்வி, இவ்வளவு நாட்கள் முயற்சித்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பால் கொண்டுவரப்பட முடியாமல் இருக்கின்ற தேர்வு திட்டத்தை, அல்லது எதிர்கட்சி தலைவராக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் அவர்கள் இருக்கின்ற ஒரு சூழலில் கூட எந்த இறுதி தீர்வு திட்டத்தையும் கொண்டுவர முடியாமல் இருக்கின்ற ஒரு பின்னணியில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த தமிழ் மக்கள் பேரவையால் மட்டும் என்னத்தை சாதிக்க முடியும்?
நாங்கள் தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு அரசியல் சாசனம் வரவேற்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான தமிழ் மக்களினுடைய கோரிக்கைகள் அடங்கிய ஒரு தீர்வை முன்வைத்து இருக்கின்றோம். தமிழ் மக்களினுடைய ஆதரவுடன் அதனை செய்ய இருக்கின்றோம். ஆகவே அவற்றை செயற்படுத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அதனை செயற்படுத்த வைக்க வேண்டியது தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய கடமையும் கூட. அதற்கு பின்பலமாக நாங்கள் இருப்போம். அது மாத்திரமல்லாமல் அதற்கான பிரச்சாரங்களையும் நாங்கள் சர்வதேச ரீதியாக மேற்கொள்வோம். இயன்றவரை அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம்.
மிக்க நன்றி திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே. உங்களது நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.
நன்றி.